கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிந்தனை களம் நிகழ்ச்சியிலே நாம் புதியதொரு தலைப்போடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்று நாம் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி தெரிவு செய்திருக்கின்ற தலைப்பு முயற்சியாண்மை என்பதாகும். ஆண்டர்பிரனர்ஷிப் என்று நாம் ஆங்கிலத்திலே அதனை சொல்லுவோம். இந்த தலைப்பிலே என்னோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மிகவும் பிரபல்யமான ஒரு பயிற்றுவிப்பாளராக கருதப்படுகின்ற சகோதரர் எம் ஏ ஜஃபர்தீன் அவர்கள், அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் அவர்களே.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆம், இந்த நிகழ்ச்சியை பற்றி இதனுடைய உள்ளடக்கம் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்னால் இன்றைய எமது பிரதம அதிதியை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். உண்மையில் கொழும்பை பிறப்பிடமாக கொண்டு கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி மற்றும் ராயல் கல்லூரிகளிலே கல்வி கற்று பல தனியார் பல்தேசிய கம்பெனிகளிலே, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ்களிலே வேலை செய்து அனுபவம் பெற்ற ஒருவர். அதே நேரத்தில் இவர் ஒரு MBA பட்டதாரியும் கூட. உளவியல் விஞ்ஞான முதுநிலை பயிற்றுவிப்பாளராகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு தராதரத்தை குறிப்பாக இந்த பொருளாதாரத்துறையிலே அல்லது உழைப்புத்துறையிலே அல்லது பயிற்றுவிப்பு துறையிலே மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒருவராக அவர் இருக்கின்ற அதே நேரத்திலே இன்சைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எனப்படுகின்ற மிக பிரபலியமான ஒரு அமைப்பு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதிலும் கூட அவர் ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கொழும்பில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறு அறிமுகத்தோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். கண்ணியத்துக்குரிய நேயர்களே, இன்றைய தலைப்பு முயற்சியாண்மை என்பதாகும். இந்த தலைப்பு சில நேரங்களில் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். குறிப்பாக உழைப்பு துறையை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்துறையை பொறுத்தவரையிலும் இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலை நாம் எதிர்பார்த்த தரத்தில் இல்லை, அது மிக பலகீனமான பின்னடைந்த ஒரு நிலையிலே காணப்படுகிறது என்று நாம் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த துறை இவ்வளவு தூரம் பின்னடைந்திருப்பதற்கு, குறிப்பாக பொருளாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால், முஸ்லீம்கள் பின்னடைந்தவர்களாக பலவீனமானவர்களாக ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பின்தங்கியவர்களாக இருப்பதற்கான பல காரணங்கள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே ஒரு காரணம்தான் இந்த முயற்சியாண்மை என்ற இந்த விடயத்திலே அவர்கள் காட்டுகின்ற இந்த பலகீனமான ஒரு நிலை. அதாவது உங்களுக்கு தெரியும், வியாபாரம் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது பொருளாதாரம் உற்பத்திகள் என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் சுயமாக முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும், மற்றவர்களிலே தங்கியிருக்கக்கூடாது, தனது முயற்சிகளை அவன் பன்முகப்படுத்த வேண்டும், புதிய புதிய ஆக்கங்களை அவன் வெளியே கொண்டு வர வேண்டும், அவனை பொறுத்தவரையில் புத்தாக்க சிந்தனை அவனிடத்திலே காணப்பட வேண்டும். இது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கிறது. மற்றவர்களிலே தங்கி இருக்கின்ற நிலை காணப்படுகிறது. சாதாரண உழைப்பாளிகளாக தொழிலாளிகளாக மாத்திரம்தான் இருக்கிறார்கள். சுய தொழில்களில் சிறு தொழில்களில் மாத்திரம்தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் மிக பெரிய தொழில்களிலே, நாங்கள் பிக் பிசினஸ் என்று நாங்கள் சொல்வோம், அப்படிப்பட்ட தொழில்களிலே அவர்கள் அக்கறை காட்டுவது மிக குறைவாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய பெர்சன்டேஜ் மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இதற்கான காரணங்களை நாங்கள் கண்டுபிடிக்கின்ற அதே நேரத்திலே இதற்கான தீர்வுகளையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று உங்களுக்கு தெரியும், உலகத்திலே சுமார் 1.5 கோடி பேர் தான் யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய தொகை சுமாராக 200 கோடி என்று அண்ணளவாக மதிப்பிடப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட இன்று உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக, தொழில் அதிபர்களாக, அரசியல் துறை நிபுணர்களாக, விஞ்ஞானிகளாக யூதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இந்த முயற்சி புத்தாக்கம் என்பது மிக உச்ச கட்டத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக, மற்றவர்களில் தங்கியிருப்பவர்களாக, எப்போதும் மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்திருப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் முதலாவது பிரச்சினை உழைப்பு பற்றிய மனப்பாங்கிலே முஸ்லீம்களிடத்திலே ஒரு கோளாறு காணப்படுகிறது. அதனை ஒரு துனியாவுடைய விஷயமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனை ஒரு இரண்டாம் பட்ச விஷயமாக பார்க்கிறார்கள். உழைப்பு முயற்சிகளில் ஏன் நான் ஈடுபட வேண்டும்? நான் இந்த உலகத்தை துறந்து வாழ்வதுதான் எனக்கு மிச்சம் பொருத்தம், இல்லாவிட்டால் அல்லாஹு தாலா என்னோடு கோபிப்பான் என்ற அந்த மனப்பாங்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கட்டாயமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. மற்றவர்களிடத்திலே கையேந்துவது, பிச்சை எடுப்பது, யாசகம் கேட்பது, மற்றவர்களிலே தங்கி இருப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நாளை மறுமையிலே பிச்சை எடுப்பவன், யாசகம் எடுப்பவன் தன்னுடைய முகத்தில் எந்த விதமான இறைச்சியும் சதையும் இல்லாமல் வருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உடல் வலுவுள்ள தேகாரோக்கியம் உள்ள ஒருவனுக்கு எந்த வகையிலும் சதக்காவோ ஜக்காத்தோ ஹலாலாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேகாரோக்கியம் உள்ளவன், உடல் வலு உள்ளவன் மற்றவர்களிடத்திலே கை நீட்டக்கூடாது, அவன் சொந்த காலிலே நிற்க வேண்டும், மற்றவர்களை அவன் எதிர்பார்த்திருக்க கூடாது என்ற கருத்தை குர்ஆனிலே ஹதீஸிலே நாங்கள் மிக அதிகமாக பார்க்கிறோம். குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால், அதாவது ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து வந்தால், ஜும்மாவுடைய தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் நீங்கள் பூமியெங்கும் பறந்து சென்று அல்லாஹு தாலாவுடைய ஃபதலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களிலே அஷரத்துல் முபஷரா எனப்படக்கூடிய 10 நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களிலே சுமார் அதிகமானவர்கள், 5 மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக காணப்பட்டார்கள், பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள், வியாபாரிகளாக காணப்பட்டார்கள். குறிப்பாக அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு தாலானு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வியாபாரிகளாக, ஆக்க முயற்சி உள்ளவர்களாக, புத்தாண்மை சிந்தனை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே அவர்களால் தான் முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதாரத்தை கூட நெறிப்படுத்த முடிந்தது. அங்கு ஏழைகளாக, அடிமைகளாக பலர் காபிர்களால் பிடிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களை விடுதலை செய்வதற்கு அவர்களுடைய பணம் தான் பயன்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கு வந்த சந்தர்ப்பத்திலே அதாவது அன்சாரிங்கள் எனப்படுபவர்கள் அதிகமாக விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் முஹாஜிர்களாகிய மக்கத்து இந்த முஹாஜிர் மக்கள் வியாபாரத்திலே கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் சந்தை எங்கே என்று கேட்டார்கள். சந்தைக்கு சென்று தங்களுடைய வியாபார முயற்சிகளிலே அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார்கள். எனவே வியாபாரம் இருந்தது, கைத்தொழில் காணப்பட்டது, விவசாயம் காணப்பட்டது, இவற்றிலே அவர்கள் மிக சிறப்பாக ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவர் கயிற்றை எடுத்து கொண்டு போய் விறகை வெட்டி அதனை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு விற்பனை செய்கின்றார் என்றால், அவர் வந்து ஃபயகுஃபுல்லாஹு பிஹா வஜஹஹு கைரும் மின் அன் யஸ்அலன் நாஸ், அவர் அதன் மூலமாக பெறுகின்ற பணத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய முகத்தை இப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வாராக இருந்தால் அவர் மனிதர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்பதனை விடவும் அது சிறந்தது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை அது வரவேற்கிறது, பிறரிலே தங்கியிருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இலங்கை எடுத்துக்கொண்டால், இந்த நிலையிலே மிகப்பெரிய ஒரு சீர்கேடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த முயற்சியாண்மை என்பது அவசியப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த துறையிலே மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு பயிற்றுவிப்பாளராக காணப்படுகின்ற, ஒரு வியாபார துறை ஆலோசகராகவும் இருக்கின்ற சகோதரர் ஜஃபர்தீன் அவர்கள் தான் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலைமை சம்பந்தமாக அவர்களுக்கு நியாயமான அளவு அனுபவம் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இஸ்லாமிய நோக்கு என்ற நிலையிலிருந்து அடுத்த ஒரு கேள்விக்கு நாங்கள் வருகிறோம். இந்த இலங்கை சமூகத்தை பொறுத்தவரையிலே சகோதரர் ஜஃபர்தீன் அவர்களே, உழைப்பாளிகளை நாங்கள் பல தரத்தினராக நாங்கள் பிரிக்கலாம். நான் நினைக்கின்றேன் 3 வகையான அமைப்பினராக அவர்களை பிரிக்கலாம். இது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய கண்ணோட்டம் என்பதனை விடவும் நடைமுறையில் இலங்கையில் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த உழைப்பு முயற்சிகளிலே இருக்கின்ற இந்த கேட்டகரி சம்பந்தமாக, இந்த பகுப்பு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இப்போ நீங்கள் இவ்வளோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து இந்த என்டர்பிரெனர்ஷிப்ட முக்கியத்துவத்தை மக்கள் நேர்கள் விளங்கியிருப்பார்கள். இன்று இந்த நிலைமையில் நாங்கள் இலங்கையில் உள்ள வாழக்கூடிய முஸ்லீம்களின் நிலைமையை பார்த்தால், அவர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள். முதல் ஒன்று எம்ப்ளாயீஸ், தொழிலாளர் ஊழியர்கள் என்று. இவங்களோட நிலைமை, இவங்களோட வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து இன்னொரு இடத்துல வேலை செய்வாங்க, இவங்களோட இன்கம் வருவாய் வந்து ஒரு லிமிட்டட் இன்கமாக தான் கிடைக்கும். இவங்களுக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் வீட்டுக்கு வர்றது தான் இவங்களோட ஒரு எஜெண்டாவாக இருக்கு.
இவங்களுக்கு ஒரு நாலாந்த ஊதியம் ஒன்று வழங்கப்படும்.
நாலாந்தம் இல்லாது மாதாந்தம்.
மாதாந்தம் கிடைக்கும்.
அந்த ஊதியம் வந்து ஒரு லிமிட்டட் ஒரு
அளவாக
வரையறுக்கப்பட்ட ஒரு சம்பளமாக கிடைக்கும். இப்போ இவங்க இந்த சம்பளத்தை எடுத்து இவங்க செய்ய வேண்டி இவங்க செய்கிற முதல் வேலை என்னென்றால் அவங்கள்ட உள்ள எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில்ஸ், மற்றது இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ், இதை தான் முதல்ல அவங்க செய்வாங்க. இதை செஞ்சிட்டா தான் அடுத்த மிஞ்சத பணத்தை வச்சு தான் அவங்கள்ட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், பிள்ளைகள்ட ஸ்கூலிங், உணவு சம்பந்தமாக, மற்றது ஹவுஸ் ரெண்ட், இதுக்கு செலவழிப்பாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எப்பவும் வாழ்க்கையில் ஒரு பண கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் ஒரு அளவாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் இவங்களோட செலவுகள் அதிகமாகி கொண்டு இருக்கும். இப்போ இப்படியாப்பட்டவங்க வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு 55 வயது வரை காட்டின கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இவங்க பென்ஷன் ஆகுவாங்க. பென்ஷன் ஆகக்குள்ள இவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் இவங்களோட இபிஎஃப் இல்லாட்டி கிராட்யூட்டி பேமெண்ட், இது தான் கிடைக்கும். இப்போ இவங்க அந்த பென்ஷன் ஆகுறவங்க சரியான ஒரு பிளான் ஒன்று இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு ஒரு தெளிவான ஒரு திட்டம் இல்லாட்டி இவங்களுக்கு பெரிய அதுக்கு பின்பு இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் இந்த வயதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு அதிகமாக பண தேவைப்படும். மெடிக்கேஷனுக்கு தேவைப்படும்,
வைத்திய செலவுகள்
தேவைப்படும். மற்றது ஆரம்பத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போன மாதிரி இவங்களுக்கு வயதான பிறகு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு சல்லி தேவைப்படும். அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இவங்களோட பணம் சரியான முறையில் இவங்கள்ட்ட இல்லாட்டி இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
நீங்கள் சொன்ன மாதிரி இவர்களை பொறுத்தவரையில் வயதானத்துக்கு பின்னால் செலவுகள் அதிகரிக்கும். உதாரணமாக மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு இருக்கும். அதே போன்று இவர்கள் பயணம் போவதாக இருந்தால் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது சாதாரண பொதுமக்கள் சென்று வருகின்ற வாகனங்களில் ஏறி இறங்குவது கஷ்டமாக இருக்கும். எனவே அவர்கள் ஒரு தனியார் வாகனம் ஒன்றை கூலி கமர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. எனவே செலவு அங்கும் கூடுகிறது. ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். குறிப்பாக தற்போது கவர்மெண்ட் செக்டரில், அதாவது அரச துறையிலும் தனியார் துறையிலும் இது போன்றவர்களுடைய தொகை தான் இருக்கிறது.
சரி,
அப்படித்தானே? மாதம் சம்பளம் எடுப்பவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் சாதாரணமாக இவர்களுடைய விகிதாசாரம் என்ன சமூகத்திலே, முஸ்லீம் சமூகத்தில்
எடுத்தாக
அவர்கள் இருப்பார்கள்,
வேலை செய்யக்கூடிய.
ஆம், இப்ப இவர்களை பொறுத்தவரையில் இது முதலாவது கேட்டகரி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இரண்டாவது இன்னொரு கேட்டகரியிலே இருப்பவர்களை பற்றிய அறிமுகத்தை சொல்ல முடியுமா?
அடுத்த கேட்டகரி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ். இவங்க என்ன செய்வாங்க,
அதாவது சுயமாக தொழில் செய்கின்ற அதே நேரம் சிறு தொழில்களுக்கு சொந்தக்காரர்களாக
இருப்பார்கள். உதாரணத்துக்கு இந்த த்ரீ வீல் டிரைவர்ஸ் ஓனர்ஸ், அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதே மாதிரி சில்லற கடைகள், புட்டிக்ஸ், இவங்க வந்து சின்ன கடை உள்ளவர்கள்,
பெட்டி கடைகளை வைத்து
பெட்டி கடைகள் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஓனர் அந்த கடையிலேயோ அந்த தொழில சம்பந்தப்பட்டு இருக்கணும். ஓனர் சம்பந்தப்பட்டு இருந்தால் தான் அந்த வியாபாரம் நடக்கும். உதாரணத்துக்கு திருவியில் வச்சிருக்கிறவரு அவர் திருவியில் ஓட்டணும், அப்பதான் அவருக்கு இன்கம் கிடைக்கும். அவர் திருவியில்
அவர் எந்த நாளும் அதிலே சம்பந்தப்படுவார். நோயாளியாக மாறிவிட்டால் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு மரண வீட்டுக்கு போக வேண்டி வந்து விட்டது, அல்லது ஒரு திருமண வீட்டுக்கு போக வேண்டி வந்து விட்டது, அன்றைக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய வருமானம்
கிடைக்காது. அதே மாதிரிதான் ஒரு சில்லற கடை அல்லது சின்ன ஒரு ஹோட்டல் வைத்திருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ் அங்கே முக்கியம். அடுத்தது வந்து இப்போ இவங்களுக்கு இந்த வேலை இவ்வளவு நேரம்னு இல்லை. ஏன்னா இவங்களோட வேலை வந்து பிளான் பண்ண இயலாது. இவங்களுக்கு 24 hours பிஸ்னஸ் தான். மற்றது வந்து இப்படியாப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. இவங்க வந்து எல்லாம் நானே தான் செய்யணும், நானே தான் எல்லாம் பார்க்கணும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த பிஸ்னஸோடு ஒட்டி இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தாலும் பிசினஸ், வீட்டில இருந்து கடைக்கு போனாலும் பிசினஸ் அடிப்பாங்க.
வீட்டுக்கு வந்தாலும் கூட இவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். எந்த நேரத்திலும் அந்த தொழிலை பற்றியே யோசித்துக் கொண்டு, உதாரணமாக செக்குக்கு காசு போடப்பட்டதா இல்லையா, கடைக்கு அவர்கள் வந்தார்களா இல்லையா என்றெல்லாம் அடிக்கடி விசாரித்துக் கொண்டு எந்த நேரத்திலும் ஒரு டென்ஷனோடும் ஒரு வேலையோடும் இருந்து கொண்டிருப்பார்கள்.
அடுத்தது இவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃபோடு அது சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபேமிலி லைஃபே அமையாது.
அதாவது அவருடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு திருப்திகரமான நிலையை நாங்கள் காண முடியும்.
இவருக்கு நேரம் இருக்காது தன்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கோ மனைவிகளோ தேவைகளை பேசுறதுக்கோ அதோட கல்யாண வீட்டுக்கோ இல்லாட்டி சமூகத்தில் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கு இவருக்கு நேரம் இருக்காது.
நேரம் இருக்காது.
அடுத்தது இவங்களுக்கு நிம்மதி ஒன்றும் இருக்காது. இவங்கள சொல்ல போனால் அன்பெய்ட் எம்ப்ளாயிஸ்,
கூலி வழங்கப்படாத
ஒரு வேலையாளி,
வேலையாளி
ஒரு மேனேஜராக தான் இவங்க இருப்பார்.
அதாவது நீங்கள் சொன்னீர்கள் முதலாவது தரத்தினர் சுமார் 20% இருப்பவர்களை விடவும் இவருடைய நிலை வித்தியாசமாக இருக்காது. அவர்களை பொறுத்தவரையில் மாத முடிவில் ஏதோ ஒரு அவர்களுக்கு ஒரு சம்பளம் ஒன்று கிடைக்கும். இவர்களை பொறுத்தவரையில் வேலை செய்தால்தான் இவர்களுக்கு வருமானம் வரும்,
வருமானம் கிடைக்கும். அதுதான் இந்த கேட்டகரி. இப்போ என்ன முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டா இந்த கேட்டகரியில தான் அதிகமானவர் இருக்கின்றார்.
சுமாராக விகிதாசாரத்தில்
70%
தொழில் செய்யக்கூடிய சிறு தொழில்கள் ஈடுபடக்கூடிய விகிதாசாரம் அப்படித்தான்
அப்படித்தான் இருக்கு. அதிகமானவர் இன்றைக்கு நாங்கள் பார்த்து இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அதிகமானவர்கள் இந்த த்ரீ வீல் டிரைவர்ஸாக தான் இருக்கிறாங்க. மற்றது சில சில இந்த
பெட்டி
பெட்டா கடைகளில் சில கடைகள் போட்டுருந்தா இருக்குதான். இந்த பெர்சன்டேஜ் தான் எங்கள்கிட்ட இதில் அதிகமாக இருக்கு.
ஆம், நிச்சயமாக இந்த இரண்டாவது பகுதியினரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். சுமார் 70% தான் இந்த சிறு தொழில்களில் சம்பந்தப்படுகிறார்கள், சுய தொழில்களில் சம்பந்தப்படுகிறார்கள். சுமார் 20% உங்களுடைய அனுமானத்தின்படி தொழிலாளர்களாக உழைப்பு முயற்சிகளிலே மற்றவர்களில் மற்றவர்களுக்கு கீழால் நாளாந்த சம்பளத்தையோ அல்லது மாதாந்த சம்பளத்தையோ பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் இரண்டு பகுதியினரை பற்றி சொன்னீர்கள். மூன்றாவது பகுதியினரை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய விகிதாசாரம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
இப்ப முதல் நாங்கள் பார்த்த இரண்டு பிரிவினர்களும் பணத்துக்காக முதல் பார்த்த இரண்டு பிரிவினர்களும் பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது தே ஒர்க் ஃபார் மணி. இப்ப நாங்கள் பார்க்க போற கேட்டகரி என்னன்னா மணி ஒர்க் ஃபார் தெம், அதாவது பணம் அவர்களுக்காக வேலை செய்ய
வேலை செய்கிறது.
இதுல முக்கியம் இந்த ரெண்டு வித்தியாச விளையங்களும் பணத்துக்காக வேலை செய்யறது, மற்றது பணம் எங்களுக்காக வேலை செய்யுது,
பணம் இவர்களுக்காக
வேலை செய்யும். இதுக்கு உதாரணம் தான் இந்த பிக் பிசினஸ் ஓனர்ஸ். இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கேட்டகரியில வந்து இந்த பெரிய பெரிய பிசினஸ் ஓன் பண்ணி கொண்டு கம்பெனி சேர்மன் அல்லது டிரெக்டர்ஸ் இந்த நிலைமையில இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து தே ஓன் பிசினஸ்
அவர்களுக்கு நிறைய தொழிலாளர்கள் தனியான அதாவது நிறுவனங்கள் காணப்படும், தொழிற்சாலைகள் காணப்படும், கடைகள் இருக்கும். இவர்கள் தான் இதனுடைய சொந்தக்காரர்களாக
இருப்பார்கள். இவர்கள் இந்த வியாபாரத்தில் இருக்க மாட்டார்கள், வியாபாரத்தை விட்டு வெளியே தான் இருப்பாங்க.
ஆம், அப்படியாக இருந்தால் இந்த வியாபாரத்தை கொண்டு நடாத்துவதற்கென்று வேறு நபர்களை இவர்கள் அமர்த்தியிருப்பார்கள்.
இப்ப எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா இப்ப இந்த வியாபாரத்தில் இவங்க இல்லாம இந்த வியாபாரம் எப்படி இயங்குது
என்ற ஒரு கேள்வி
கேள்வி வந்து எழும்பு. இந்த வியாபாரம் எப்படி இந்த வியாபாரம் எப்படி இயங்குது என்றால் இவங்கள்கிட்ட ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டம் இருக்கு,
ஒரு முறைமை காணப்படும்,
முறைமை காணப்படும். இவங்க வந்து 95% சிஸ்டத்தை நம்புவாங்க, 5% தான் பீப்பிள் நம்புவாங்க, மக்களை நம்புவாங்க.
இவர்கள் அந்த முறைமை அந்த சிஸ்டத்திலே தங்கியிருப்பார்கள், மக்களிலே வந்து 5% தான் இவர்கள்
தங்கியிருப்பார்கள். இப்ப இந்த மாதிரி இப்படி இந்த கம்பெனி செய்யக்கூடிய அந்த கம்பெனி ஓனர்ஸ் பிக் பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க வந்து கரேஜியஸ் ஆயிப்பாங்க,
நல்ல திறமசாலிகளாக நல்ல ஊக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க, தைரியசாலிகளாக
தைரியசாலிகள் இருப்பாங்க. மற்றது தே டேக் ரிஸ்க்.
ஆம், இவர்கள் இதிலே எந்த ஒரு அபாயத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக
இருப்பாங்க. மற்றொன்று தான் இவங்களது ஒரு குணாதிசயங்கள் உண்டு தான், இவங்க எப்பவும் தன்னையும் தன் நிலைமைகளையும் இம்ப்ரூவ் பண்ணணும் என்று இதிலே இருப்பாங்க,
ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதாவது அக்கறையோடு அதனை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். நீங்கள் சொன்னது போன்று இவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவார்கள், முயற்சியோடு இருப்பார்கள், எப்போதும் தங்களுடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடத்திலே காணப்படும். எந்த ஒரு முயற்சியிலும் நஷ்டமும் வரும் லாபமும் வரும் என்று இருக்கும், ஆனாலும் அதில் அவர்கள் தைரியத்தோடு இறங்குவார்கள்.
இவங்க வந்து பிசினஸ் செய்யும் ஃபேமிலி லைஃபையும் வேற பிரிச்சு வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் போட்டு கலந்து கொண்டு நிம்மதி இழக்க மாட்டாங்க. இதுதான் இவங்க ஒரு முக்கியமான ஒரு பண்புகள்ல உண்டு. இப்ப இன்றைக்கு அதிகமான மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இலங்கையில் சில முஸ்லீம் கம்பெனிஸும் இந்த சிஸ்டத்துக்கு வராங்க. இதுல சொல்லலாம் ஒரு 10-15% ஒரு 20% மாதிரி தான் இங்கிட்ட முஸ்லீம் சமூகம் இந்த கம்பெனிஸ் இருக்கு. இப்ப இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாறும்.
நீங்கள் சொன்னீர்கள் இரண்டாவது தரத்தில் இருக்கின்றவர்கள் சுய தொழில்களில் ஈடுபடுகின்ற சிறு தொழில்களில் ஈடுபடுபவர்கள் பெரிய தொழில்களை நோக்கி தங்களுடைய வியாபார உத்திகளை நகர்த்த வேண்டும்.
மற்றது இந்த பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அதிகமாக தந்த வேலைகள் எல்லாம் டெலிகேட் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் நானே செய்யணும்னு மாட்டாங்க. அதுக்கு அந்த சில
பிரிச்சு கொடுத்து
அதுக்குண்டான மேனேஜர்ஸ் மார்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கள் மூலமாக இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கும்.
இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு பண்பாக இருக்கும். அவர்கள் தான் எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும் என்ற தேவை கிடையாது. அதற்குரிய பொருத்தமான ஆட்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் பெறுவார்கள், உதவிகளை பெறுவார்கள், அவர்களை அதற்காக கூலிக்காக அமர்த்தி இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு ஸ்மூத்தாக அது மிகவும் லாபகமாக அந்த வியாபாரம் போய்கொண்டிருக்கும். அங்கு எந்த ஒரு தடையும் இருக்க மாட்டாது.
மற்றது இந்த வியாபாரத்தை இயக்கும் இவங்கள்ட்ட சிஸ்டம்
ஒழுங்கு ஒரு முறை ஒன்று
தான் செஞ்சு கொண்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து வயதை பத்தியோ எதை பத்தியோ இன்கம் பத்தியோ எந்த கவலையும் பண்ண மாட்டான்.
ஏனென்றால் அந்த சிஸ்டத்தின் படி அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதனால் மாதம் மாதம் வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அதற்கு போடப்பட்டிருப்பவர்கள் அவர்களுடைய தொழில்களை மிகவும் கச்சிதமாக திறமையாக நேரத்திற்கு சமூகம் தந்து அதனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன் இவர்கள் அந்த தொழில்களிலே ஒரு மேல் பார்வை ஒன்றை வைத்திருப்பார்கள். அப்படித்தானே? மேல் பார்வை என்றால் முக்கியமான இடங்களிலே இவர்களுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கும், அதனை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள்.
சூப்பர்வைஸ் பண்ணி இருப்பாங்க. மற்றது இந்த பிக் பிசினஸ் ஓனர்ஸால எங்களுக்கு சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பல அட்வான்டேஜஸ் இருக்கு,
நன்மைகள் இருக்கு.
உதாரணத்துக்கு இன்றைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த தொழில் வழங்குறது. அப்போ எந்த பிஸ்னஸ்மேன் இந்த கேட்டகரிக்கு வந்துட்டாங்கண்டா, அப்போ இவங்க ஆட்களுக்கு தொழில் வழங்கும் பொழுது இவங்க வந்து ஹெல்பிங் த கவர்மெண்ட்,
உதவி செய்வதற்கு நாடு தேசிய வருமானம் அதிகரிக்கிறது, நேஷன் பில்டிங், இந்த நாட்டு தேசம் கட்டி எழுப்பப்படுகிறது.
மற்றது இந்த நாட்டு ஜிடிபியில எங்கிட்ட கான்ட்ரிபியூஷனும் வருது. இதால என்ன கான்ட்ரிபியூஷன் வருது? அப்ப இந்த நாட்டுக்கு நாங்க தேவையானவர்களா
மாறுவோம். நாட்டுக்கு நாங்கள் பாரமானவர்களாக இல்லாமல் நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர்களாக,
தேவையுள்ளவர்களாக,
பங்களிப்பு செய்யக்கூடிய
மாறுவோம். எப்படி பங்களிப்பு செய்யறது? மக்களுக்கு தொழில் கொடுக்கிறது, மக்கிறது கவர்மெண்ட்டுக்கு உண்டான டெக்ஸஸை கட்டுறது. அப்ப இதான கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் என்கரேஜ் பண்ணி இந்த கேட்டகரியில் ஆட்கள் கூடும் பொழுது கவர்மெண்ட் ஆல்சோ பெனிஃபிட், இந்த சமூகமும் பெனிஃபிட் ஆகும்.
உண்மையில் இப்படியான ஒரு நிலையில் இலங்கை முஸ்லீம் சமூகம் இல்லை என்பதுதான் மிக கவலைக்குரியது. நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் தொழில் செய்பவர்கள், உழைக்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு கீழாலிருந்து சம்பளம் பெறுபவருடைய விகிதாசாரம் 20 இருக்கிறது அன்னளவாக. சுய தொழில்களிலே சிறு தொழில்களில் ஈடுபடுபவருடைய தொகை சுமாராக 70% இருக்கிறது. அப்படி பார்த்தால் 70, 20, 90, 10% இந்த பிக் பிசினஸ் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெரிய பிசினஸ்களிலே சம்பந்தப்படுகிறார்கள். இது வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார பலத்தினுடைய ஒரு குறிகாட்டியா, ஒரு இண்டிகேட்டராக இருக்கிறது. நாம் எந்த அளவு தூரம் பலவீனமானவர்களாக இந்த துறையிலே இருக்கிறோம், இதனால் இந்த பொருளாதாரத்துறையிலே நாங்கள் பின்னடைந்து இருப்பதனால் அது எங்களது ஈமானை பாதிக்கிறது, எங்களுடைய கல்வியை பாதிக்கிறது, எங்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கிறது, இந்த நாட்டில் ஏனைய சமூகங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை அது பாதிக்கிறது. மாத்திரமல்ல அரசாங்கம் எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற பார்வையிலும் கூட ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. இது ஒரு பாரமான ஒரு சமூகம், இவர்கள் மற்றவர்களிலே தங்கி வாழ்கின்ற சமூகம், இவர்களால் எங்களுக்கு ஒரு தொந்தரவு பிரச்சனை என்று நினைக்கின்ற அளவுக்கு நாம் எமது நிலையை பலகீனமான தரத்திலே தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். உண்மையில் இப்படியான ஒரு நிலை, நாங்கள் மிக முக்கியமான கட்டத்துக்கு இந்த கலந்துரையாடலில் வந்திருக்கிறோம். சகோதரர் ஜஃபருதீன் அவர்கள் உண்மையில் ஒரு பெரிய பயிற்றுவிப்பாளர், அதே நேரம் ஒரு MBA பட்டதாரியும் கூட, உளவியல் விஞ்ஞான துறையிலே நியூரோ சயின்ஸை பொறுத்தவரையிலே ஒரு முதுநிலை பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள் உண்மையில் எமது சமூகத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அவர்கள் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் ஜஃபருதீன் அவர்களே, முக்கியமான 2 கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். முதலாவது இதற்கான காரணம் என்ன, இரண்டாவது தீர்வுகள் என்ன என்று. எனவே இந்த நிலைக்கு முஸ்லீம் சமூகம் வருவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
அதாவது என்னுடைய அனுபவத்தின்படி முதல் காரணம் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் பிசினஸ் இல்லை. இவங்களுக்கு உண்டான சரியான ஒரு அறிவு நாலேஜ் ஒன்று இல்லாம தான் இந்த பிசினஸுக்கு இறங்குறாங்க. இது ஒரு பெரிய இந்த காரணத்தினால இவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இயலாது. இந்த பிஸ்னஸை விரிவாக்குறதுக்குண்டான ஒரு நாலேஜ் அறிவு உங்களுக்கு இல்லை
என்றால் நவீன யுகத்தை பொறுத்தவரை நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி என்று சொல்வார்கள்.
சரி,
அதாவது பொருளாதாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக அறிவு தேவைப்படுகிறது. அறிவோடு நாங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பதனால்தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம்.
மற்றது வந்து இவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை. இந்த வழிகாட்டல் முக்கியம்,
கைடன்ஸ்
வந்து தொழில் செய்தவங்களுக்கு. அதாவது ஒரு படிப்பு முடிச்சிட்டு தான் எதை
துறையை,
அதுக்குதான் கெரியர் கைடன்ஸ். இதுக்கு வந்து தேவை பிசினஸ் கோச்சிங். இன்றைக்கு நாங்க பாக்குறோம் இந்த கோச்சஸ், இன்றைக்கு ஒலிம்பிக்ஸ்ல உசைன் போல்ட், இவருக்கு பின்னால ஒரு கோச் இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் எடுத்தாலும் ஒபாமாவுக்கு பின்னாலேயும் ஒரு கோச் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கோச்சிங் இவங்களுக்கு தேவை, டாப் டு பாட்டம். இது ஒரு தேவையான, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கோச்சிங் கிடைக்கிறது இல்லை. மற்றது வந்து இவங்க வந்து ஒரு அட்வைஸ் சொன்னா அது கேட்கிறாங்க இல்ல. ஏன்னா இவங்களுக்கு தலையில ஒன்று, இவங்களுக்கு வந்த இவங்கள்ட்ட ஒரு எண்ணம் இருக்கு எப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. நான் ஒரு மீன் குஞ்சி, எனக்கு நீண்ட சொல்லித்தாரீங்களான்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியம், இது பெரிய ஒரு பிளாக் தான் அவங்களுக்கு.
உண்மையிலே தனக்கு தெரியாததை தெரியாதது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். துறை சார்ந்தவர்களை நாங்கள் அணுக வேண்டும். அவருடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை உள்வாங்குவதற்கும், அவர்களுக்கு லிசன் பண்ணுவதற்கும், அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுதுதான் அங்கு முன்னேற்றத்தின் முதல் படி ஆரம்பிக்கிறது. அப்படி இல்லாமல் நான் எல்லாம் தெரிந்தவன், என்னை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது என்ற அந்த உணர்வு உண்மையில் ஒரு பெரிய ஒரு தடையாக அமைகிறது வியாபார முயற்சிகளை பொறுத்தவரையில்.
அடுத்தது இவங்க வந்து எதையும் புதுசா படிக்க மாட்டாங்க. தே டோன்ட் லேர்ன் எனிதிங். அதாவது அவங்கள்ட்ட இப்ப இந்த லெவல் அந்த லெவல்லே தான் அறிப்பாங்க. இப்ப இன்றைக்கு உலகம் முன்னேறிக்கிட்டு போகுது. முன்பு நாங்க பார்த்தோம், ஒரு ஒரு பொருளை வியாபாரம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று தேவை. மார்க்கெட் பிளேஸ்,
வியாபாரம் செய்வதற்கான ஒரு
இடம் தேவை. ஆனா இப்பொழுது நவீன இதுபடி எங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ் தேவையில்லை, மார்க்கெட் ஸ்பேஸ் தேவை. அதிகமான ட்ரேட் பிசினஸ் நடக்குது ஆன்லைன்ல.
ஆன்லைன் சொல்லும் பொழுது
இணையதளம் ஊடாக தான் பிசினஸ் நடக்குது. அங்க வந்து அது மார்க்கெட் பிளேஸ் ஒன்று இல்ல.
தன்னுடைய வீட்டிலிருந்தே தன்னுடைய முழு வியாபாரத்தையும் அவர் முடிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட், அதற்குரிய ஸ்கில்ஸே அவர் பெற்றிருக்கார்.
இந்த ஸ்கில்ல இவங்க லேர்ன் பண்ணணும். இப்பதான் கொஞ்சம், இப்பதான் சில முஸ்லிம்கள் இதை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கொண்டு வராங்க. இந்த லேர்னிங் சரியா இது போறாரு. இதைத்தான் நான் காரணமாக கருதுகின்றேன். அடுத்தது வந்து எங்க சமூகம் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்வோம். தே எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் ஃப்ரீ. ஆனா இன்றைக்கு நத்திங் இஸ் ஃப்ரீ, நோ ஃப்ரீ லஞ்ச் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி எல்லாம் இவங்க வந்து உண்டு, காசு செலவழிக்கணும், படிக்கணும், வெளிநாட்டுக்கு போயிட்டு செமினார்ஸ்ல கலந்து கொள்ளணும். இதன் மூலம் தான் இவங்கள்ட்ட அறிய பெறலாம். இதன் மூலம் தான் இவங்கள்ட்ட நாலேஜை இவங்க வளர்த்து கொள்ளலாம்.
ஃப்ரீ என்பது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் முயற்சி இல்லாமல் வருவாய் வர வேண்டும் என்ற ஒரு ஒயிட் கலர் மென்டாலிட்டி என்று நாங்கள் சொல்வோம். அதாவது நான் எப்போதும் அயன் குலையாத சேட்டை உடுத்திக் கொண்டிருந்து எனக்கு வருமானங்கள் வந்து சேர வேண்டும் என்ற அந்த முயற்சி செய்யாமல் விளைவு வர வேண்டும் என்ற அந்த மனப்பாங்கும் நியாயமான அளவு இருக்கிறது என்பதனையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம்.
இதை சொல்லுவாங்க, இது ஒரு மித். மித்னா உண்மை இல்லாத ஒன்று. அதாவது நாம் உழைச்சாதான் நமக்கு உண்டான இன்கம் கிடைக்கும். உழைக்காம இருந்து கொண்டு இன்கம் வரணும்னு எதிர்பார்க்கறது வந்து
தப்பானது, தவறானது. நீங்கள் சொல்வது போன்று, அதாவது இந்த துறையை பொறுத்தவரையில இது தொடர்பான நாலேஜ் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் ஃப்ரீயாக எங்களுக்கு எல்லா கோர்ஸுகளை பற்றிய அறிமுகம் கிடைக்கும் என்று நினைப்பது தவறு. அதனை நாங்கள் சற்று செலவழி, உதாரணமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். உதாரணமாக நீங்கள் MBA செய்திருப்பீர்கள். உதாரணமாக MBAக்கு நீங்கள் நியாயமான அளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள், நியாயமான அளவு புத்தகங்களை வாசித்திருப்பீர்கள், நியாயமான அளவு பணத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். அதற்காக வேண்டி உங்களுடைய சுகதுக்கங்களை கூட நீங்கள் சில நேரங்களில் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம். எனவே அப்படி ஒரு தியாகத்தை செய்துதான், அதனை ஒரு முதலீட்டாக செய்துதான் ஒரு தொழிலை அடைய வேண்டியிருக்கும் என்பது மிக அடிப்படையான விஷயம். ஆம், அடுத்த காரணமாக நீங்கள் அதனை சொல்லலாம். அதாவது இந்த நிலை ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம் என்று நாங்கள் சிலவற்றை பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான அடுத்த காரணம்
வந்து எங்கட பிசினஸ் கம்யூனிட்டியில் அந்த கொலபரேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாமான் இம்போர்ட் பண்ணுறீங்க, அதே சாமான் நான் இம்போர்ட் பண்ணும் பொழுது இப்போ ரெண்டு பேருக்கும் விற்கும் பொழுது அங்கே போட்டியாண்மை உண்டாகுது. அப்போ முடியும், அப்போ என்ன செய்வோம்னா ப்ரைஸை குறைப்போம். இந்த ப்ரைஸை வந்து குறைக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நஷ்டம் அடைகிறது. அப்படி இல்லாமல் சேம் ஐட்டத்தை இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதாவது சேம் பிஸ்னஸில் உள்ளவங்க கொலபரேஷன், இந்த கொலபரேட் பண்ணும்
பண்றது கூட்டு முயற்சியோடு பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரோடு ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒத்துழைச்சு கொண்டு இந்த கொலபரேஷன் மூலம் இவங்க பிசினஸ் கன்சாலிடேட் பண்ணலாம், ஒருமுகமாக்கி இதன் மூலம் பெரிய வளர்ச்சி அடையலாம். இது இன்றைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இந்தியாவிலயும் நாங்க பாக்குறோம், இது நடக்கு. உதாரணத்துக்கு இந்த பேஸ்புக், இவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் கம்பெனியை 19 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. இந்த மாதிரியான ஒரு கொலபரேஷன் இது எங்கட முஸ்லீம் சமூகத்தில்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கில் யோசிக்கின்ற நிலை இருக்கிறது.
போட்டி, இதால வந்து போட்டித்தன்மை இருக்கிறதுனால ரெண்டு பேரும் நஷ்டம் தான் அடைகிறாங்க.
ஆனால் போட்டி என்பது இருந்தால்தான் பிசினஸ் முன்னேறும் என்று சொல்லுவார்கள், இதனை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அதாவது
போட்டி இருக்க வேண்டும், ஆனாலும்
போட்டி இருக்கணும், அதாவது ஹெல்த்தி காம்படிஷன் அதிகம். ஆரோக்கியமான போட்டி நல்லது, உலகத்துல எல்லா இதுலயும் போட்டி இருக்குது, ஆரோக்கியமான போட்டி. இது வந்து ஆரோக்கியமான போட்டி இல்ல, அதாவது அடுத்த முஸ்லீம் வந்து ஒரு சாமானத்தை 100 ரூபாய்க்கு விற்கிறான்னுடா, இவர் வந்து அதை 90 ரூபாய்க்கு விற்பார். இது வந்து போட்டி இல்லை, இது அண்டர் கட்டிங். அது சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டிங் டேர்ம்ல கட் த்ரோட் காம்படிஷன்,
கழுத்தை வெட்டுகின்ற கழுத்தறுப்பு,
கழுத்தறுப்பு இது கூடாது. ஹெல்தி காம்படிஷன் இட்ஸ் ஓகே. நீங்களும் உருவாக்கி வைக்கிறீங்க, நானும் உருவாக்கி வைக்கிறேன், ஆனா எந்த சாமானத்தை வாங்கினா நான் இன்னொரு சாமான் ஃப்ரீயா கொடுக்குறேன், அது பிரச்சனை, அது ஹெல்த்தி காம்படிஷன். இன்றைக்கு நாங்கள் அதிகமான சோப் டூத்பேஸ்ட் இல்லை, நாங்கள் பார்க்குறோம் இது வாங்கினா டூத் பிரஷ் ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி, இது ஹெல்த்தி காம்படிஷன்.
நிச்சயமாக இப்ப இதுதான் பல காரணங்கள் உண்மையில். நாம் நீங்கள் சொன்னது போன்று இலங்கையிலே முஸ்லீம்களுடைய வருமான மூலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களிலே 3 சாராராக முஸ்லீம்களை நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது தொழிலாளர்கள், உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு மாதாந்த அல்லது நாளாந்த சம்பளம் கிடைக்கும், அவர்கள் சுமார் 20% இருக்கிறார்கள். இரண்டாவது சுமார் 70% பொறுத்தவர்களே சுய முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள், சிறு தொழில்களில் ஈடுபடுகிறார்கள், பெட்டி கடைகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உதாரணம் சொன்னீர்கள், பெட்டி கடை மாத்திரமல்ல த்ரீ வீல் டிரைவர்ஸையும் நாங்கள் சொல்லலாம், ஒரு வடை வியாபாரி இருக்கலாம், ஒரு மீன் வியாபாரியா இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களையும் கூட நாங்கள் இந்த சுய தொழிலாளர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். மூன்றாவது வகையினராக சுமாராக 10% இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஒரு பெரும் தொழில் முயற்சிகளிலே சம்பந்தப்படுகிறார்கள், அதாவது அவர்களுக்கு தான் அதனுடைய உரித்துடைமை காணப்படும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மூன்றாவது சாரார் தான் உண்மையில் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பங்களிப்பு செய்பவர்களாகவும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை என்பவற்றை கூட சீராக ஒழுங்குபடுத்தியவர்களாகவும் இருப்பார்கள் என்ற கருத்தை நீங்கள் அழகாக விளக்கினீர்கள். உண்மையில் இந்த 10% இருப்பவர்களுடைய தொகை அது ஒரு 70% மாற வேண்டும், அப்போதுதான் அந்த நாட்டுக்கு அது ஒரு ஆரோக்கியமாக மாறும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக. எனவே பொருளாதாரம் என்பது மனிதனை பொறுத்தவரையில் அவசியமானது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா லா துது சுஃபஹா அம்வாலக்கும் உல்லத்தி ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமன், நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் அதனை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த சொத்துக்களை பற்றி ஒரு வர்ணனையை சொல்லுகிறான். கியாமன் அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கின்ற சொத்துக்கள் என்று சொல்கிறான். உண்மையில் பணம் என்பது மனித வாழ்வின் ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த பணத்தை வைத்துத்தான் அவனுடைய சகல விவகாரங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன, நாம் விரும்பியோ விரும்பாமலோ. குர்ஆனும் அந்த கருத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அதனால் தான் உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்கிறான். சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக்கொண்டு அந்த விஷயங்களில் ஈடுபட்டார்கள்.
ஹதீஸ் ஒன்று தெரியும், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் ஒரு வியாபாரியும் அவன் அந்தஸ்து
அதாவது சுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே எழுப்பப்படுவார், ஆனால் தாஜிருல் அமீன் அதாவது நம்பிக்கை நாணயமான உண்மை பேசக்கூடிய வியாபாரி என்று. அப்படியாக இருந்தால் அந்த வியாபாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை நீங்கள் பாருங்கள், நபிமார்களோடு எழுப்பப்படுகிறார், சாலிஹீன்களோடு எழுப்பப்படுகிறார், சுஹதாக்களோடு எழுப்பப்படுகிறார் என்றால் இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மரியாதை. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் உண்மை பேசுபவராகவும் நம்பிக்கை நாணயமானவராகவும் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸையும் ஞாபகப்படுத்த வேண்டும், அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதுலி சுஃப்லா, கொடுக்கின்ற கை எடுக்கின்ற கையை விடவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொடுக்கின்ற கை என்றால் என்ன, என்னிடத்திலே வருமானம் அதிகமாக இருக்கிறது, நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நிலைக்கு நான் என்னை வளர்த்திருக்கிறேன், மற்றவர்களிலே நான் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறேன், பெரிய வியாபாரியாக இருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய கைதான் சிறந்தது என்று யார் சொல்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எடுக்கின்ற கரம் என்றால் பிச்சை வாங்குகின்ற கரம். அதற்காக வேண்டி ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஒரு அனர்த்தத்திலே சம்பந்தப்பட்டு விட்டால், ஒரு கஷ்டத்தோடு இருக்கின்ற பொழுது மற்றவரிடத்திலே சென்று தனது தேவையை முறையிடக்கூடாது என்பது அல்ல, முறையிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த லெவலுக்கு நாங்கள் போவதற்கு ஏழுமான வரை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறப்பானதாக
இல்லை. இங்கே பிச்சை எடுப்பது, உதவி கேட்பது, இது ரெண்டும் வித்தியாசம்,
ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. பிச்சை எடுப்பது என்றால் உண்மையில் அவனுக்கு தொழில் செய்வதற்கான உடல் சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பிச்சை எடுக்கிறான் என்றால் அது பிச்சை என்று சொல்வோம். ஆனால் உதவி கேட்பது என்றால் உண்மையில் உதவி கேட்கப்படுவதற்கான தகுதி நிலையில் அவன் இருக்கிறான், ஒரு அங்கவீனனாக இருக்கிறான், படு பயங்கரமான நோயாளியாக மாறிவிட்டான், தேவையுள்ளவனாக இருக்கிறான், ஒரு வெள்ளத்திலே ஒரு சூறாவளியிலே அவனுடைய வீடு முழுமையாக போய்விட்டது. இப்படியான நேரத்திலே அவன் தொழில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது, தொழில் செய்வதற்கான பணத்தை கொடுத்து அவனை கைதூக்கி விட வேண்டும். எனவே இஸ்லாம் இதனை வலியுறுத்துகிறது. அல்லாஹு தாலா இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்கிறான் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இப்போது நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு வருகிறோம். இந்த இப்படியான ஒரு நிலையிலிருந்து இலங்கை முஸ்லீம் சமூகத்தை மாத்திரமல்ல சர்வதேச முஸ்லீம் சமூகத்தையும் நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், ஒரு நல்லதொரு பொருளாதார உத்தியை திட்டத்தை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த துறை சார்ந்த நிபுணர் என்ற வகையிலே இதற்கான தீர்வுகள் என்ன, இப்படியான நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு என்ன செய்யலாம், உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும்.
இதுல அநேகமான ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், ஆனா மெயினா இவங்களுக்கு நாலேஜ் கூட்டிக்கொள்ளும், நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்குண்டான அறிவு தேடணும், இதுக்குண்டான கோச்சிங், இதுக்குண்டான
வழிகாட்டல்,
வழிகாட்டல்களையும் வழிகாட்டல் மிக அறிவு, இது ரெண்டும் தான் முக்கியம். இது இருந்தா தான் இன்னைக்கு
அறிவு என்று வருகின்ற பொழுது சகோதரர் ஜஃபர்தீன் அவர்களே, இந்த அறிவை நாங்கள் வியாபாரம் தொடர்பான அறிவு என்று மட்டும் மட்டுப்படுத்துவதா, அல்லது சிறு வயதிலிருந்தே அறிவோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் வந்துதானே இந்த கட்டத்திற்கு வர வேண்டும்? உதாரணமாக பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாடசாலைக்கே போவதில்லை.
சரி,
பாடசாலைக்கு போனாலும் ஐந்தாம் வகுப்போடு ஆறாம் வகுப்போடு தங்களுடைய டிராப் அவுட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், இடைவெளியிலே தங்களுடைய படிப்பை இடைநிறுத்திக் கொள்கிறார்கள். இப்ப அதுவும் கூட இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் தானே, அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எனவே அந்த நாங்கள் பாடசாலை கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கிறது, எமது வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது, அதிகமான டிஸ்கஷன்ஸ் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. கல்வித்துறையிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நிறைய பிள்ளைகளை இந்த எல்லா துறைகளிலும் கோச் பண்ண வேண்டிய, ட்ரெயின் பண்ண வேண்டிய, என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
கட்டாயம் தேவை. மற்ற இந்த இவங்க முடியுமான அளவு இது சம்பந்தமான நாலேஜ்களை தேடி பெற்றுக்கொள்றது தான் இதுக்கு ஒரு மெயின் தீர்வு அமையும்.
ஆமா, இந்த நாலேஜ், இது சம்பந்தமான அறிவு, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியாண்மை இதோடு தொடர்பான இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையை பொறுத்தவரையிலே என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன? நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நிறுவனத்தையும் இங்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்க மாட்டாது, இருந்தாலும் அதற்கு என்ன செய்யலாம் இந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு?
இப்ப இதுக்கு இலங்கையிலேயும் இந்த டெர்ஷரி எஜுகேஷனுக்கு நான் சில இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல
டெர்ஷரி எஜுகேஷன் என்று வருகின்ற பொழுது மூன்றாம் நிலை கல்வி,
மூன்றாம் நிலை கல்விக்காக இன்றைக்கு நெவிட்டாண்டிக்கு இந்த மாதிரி பல அரசாங்கமே ஊக்குவிப்பது. இப்ப சாதாரணமா ஒரு பாஸ் வேலை செய்யறார், ஒரு மேஷன், இவருக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, நீ எப்படி ஒரு சிறந்த ஒரு மேஷனா நீ மாற வேணும், இந்த கல்வி இவங்க பெறணும்,
பெற வேணும். உதாரணமாக ஒரு சிறு பெட்டி கடையை ஒருவர் வைத்திருக்கிறார், இவர் ஒரு பிக் பிசினஸ் மேனாக மாற வேண்டி இருக்கிறது என்றால் அவர் உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், அவர் என்ன செய்யலாம் அதனை டெவலப் பண்ணுவதற்கு, இவருக்கு என்ன அறிவுறுத்தலை கொடுக்கலாம்?
இவர் முதல்ல என்ன செய்யணும்னா இவருக்கு அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்வாட் அனாலிசிஸ், அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பார்க்கணும், நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன். அடுத்தது இவருக்கு வந்து சரியான ஒரு பிசினஸ் பிளானிங் ஒன்று வேணும். இன்றைக்கு இன்றைக்கு யாருக்குமே இந்த பிசினஸ் பிளானிங் முக்கியத்துவம் ஆட்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடு கட்டணும்ண்டா அதுக்குண்டான ஒரு வீட்டு ஒரு பிளான் ஒன்று நாங்கள் செய்யணும், ஆர்கிடெக்டை வைத்து. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸும் அந்த மாதிரி ஒன்று தான். இப்போ இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு பிளானிங் ஒன்று தேவை. இப்போ இவங்க என்ன செய்யணும், தன்னுடைய பிஸ்னஸை பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதோட இவங்க வந்து ஒரு விஷன் ஒன்று எடுக்கணும், ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் எங்கே இருப்பேன், இந்த ஒரு விஷனுக்கு பிளானிங் ஒன்று செஞ்சு இதை அடையிறதுக்கு உண்டான வழிகளை இவங்க உண்டு பண்ணணும். அப்பொழுது தான் இவங்க வித்தின் ஒரு 5 இயர்ஸுக்குள்ள, அதாவது இப்போ இன்றைக்கு இதை வந்து உடனடியாக மாற்ற இயலாது. ஏன்னா இதுக்கு பல இந்த ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இந்த ரிசோர்ஸை எப்படி அடைஞ்சு கொள்றது, எப்படி நான் பெற்றுக்கொள்றது என்றதுக்குண்டான ஒரு பிளானிங் கொண்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பிளானிங் மூலம் செயல்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் வித் இன் ஒரு 5 இயர்ஸ் இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸா மாறலாம்.
நிச்சயமாக நான் நினைக்கிறேன் உங்களை போன்ற இந்த MBA பட்டதாரிகள் முஸ்லீம் சமூகத்திலே மிக அதிகமாக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பயிற்றுவிப்புகளை ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் பல இந்த நாட்டில் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லீம்கள் அதற்கு உறுத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய சமூக கடமை இருக்கிறது. உண்மையில் நான் நினைக்கிறேன் நீங்களும் சுயமாக ஒன்றில் அதாவது தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் கூட இந்த துறையில மிக அதிகமாக ஈடுபாடு காட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த துறை இன்னும் கோஆர்டினேட் பண்ணப்பட வேண்டும், இன்னும் அது ஆக்டிவேட் பண்ணப்பட வேண்டும், இன்னும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் பாரம்பரியமாக வியாபார சமூகம் தான், ஆனாலும் கூட இன்னும் பாரம்பரிய முறைகளிலே தான் மிக அதிகமாக தங்கி இருக்கிறது. எனவே அது அப்டேட் பண்ணப்பட வேண்டும், அது புதுமைப்படுத்தப்பட வேண்டும், புதிய உத்திகள் அதிலே இணைக்கப்பட வேண்டும். எனவே இந்த துறை எப்படி முஸ்லீம்கள் கல்வித்துறையிலே இலங்கையிலே பின்தங்கி இருக்கிறார்களோ, சுகாதாரத்துறையிலே, அரசியல் துறையிலே, மார்க்கத்துறையிலே, ஆன்மீக துறையிலே என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்துறையிலும் அவர்களுடைய பின்தங்கல் இருக்கிறது. சுமார் 22% மிகவும் பெரிய வறுமை கோட்டின் கீழ் இலங்கையில் வாழ்வதாக அண்மையிலே எடுக்கப்பட்ட ஒரு தகவல் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு கூடிய முன்னுரிமை ஒன்று நாங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே வறுமை வந்துவிட்டால் அவனிடத்திலே குஃபுர் வரும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி குஃபுரிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதே போன்று வறுமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். எனவே வறுமை என்பது இன்னொரு என்ன பல பிரச்சனைகளை கொண்டு வரும். நீங்கள் சொன்னது போன்று ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை கூட அது பாதிக்கும், அவனுடைய உளநிலையை பாதிக்கும், அவனுக்கு இன்னொரு என்ன நோய்களை அது கொண்டு வரும். அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த கருத்துக்களை இங்கு பரிமாறிக்கொண்டோம். உண்மையில் மிக பிரயோசனமான நிமிஷங்களாக இந்த நிமிஷங்கள் எங்களுக்கு அமைந்தன. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் முயற்சியாண்மை என்ற தலைப்பிலே தான் இந்த கருத்துக்களை இங்கு உங்களுக்கு நாங்கள் வழங்கினோம். இன்று என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சகோதரர் எம்ஏ ஜஃபர்தீன் அவர்கள், உண்மையில் அவர்கள் ஒரு வியாபாரத்துறை ஆலோசகராகவும் வியாபார பயிற்றுவிப்பாளராகவும் காணப்படுகின்ற அதே நேரத்தில் ஒரு MBA பட்டதாரியாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே எமது ஆழமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா எம்மை தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக, ஏனையவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமூகமாக, இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும். அதற்காக எமது பொறுமை தேவைப்படுகிறது, எமது முயற்சி தேவைப்படுகிறது, எமது உழைப்புகள் தேவைப்படுகின்றன, இந்த முயற்சிகள் தவக்குள் தேவைப்படுகிறது, சபர் தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் அடைந்து கொண்ட ஒரு சமூகமாக அல்லாஹு தாலா எமது சமூகத்தை ஆக்க வேண்டும். ஏனைய சமூகங்களோடு ஒத்துழைத்து ஒருமித்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதிலே பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.